இருபத்தி ஏழாவது ஸ்லோகம். ஏவம் ஹைரண்யகர்ப்பாத் யுதிகமபி ஜகத்காரணம் நாதரார்த்தம் யஸ்மாத் கஸ்ய பிரசூதிஹி ஸ்ருதிபிரதிகதா க்ளுப்தமாயுர்மிதஞ்ச அந்யஜ்ஞானாதியோகம் கமயதி ச யதோ ப்ரஹ்மணோ ப்ரஹ்மவாணி தஸ்மாத் ப்ரஹ்மைவ மாயா சபலிதம் உசிதம் ஸ்ரௌதமேகம் நிதானம். இதுவரைக்கும் நாஸ்திக மதங்கள், அதை எடுத்துங்க, பௌத்த ஜைன மதங்கள்ல அந்த ஜகத்காரணத்துவம் அவ சொல்றது சரியாக வராது அப்படின்னு தீர்மானம் பண்ணினோம். அதற்கு பிறகு இப்பொழுது வேத ஏகதேசமாக இருக்க ஏகதேசி மதங்கள் அவர்களும் சொல்றது சிலது சரியாக இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ற. இதுல ஹிரண்ய கர்ப்பம் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்றவா சில பேர் இருக்க. என்ன சுத்த பிரம்மம்னு சொன்னா அதுல ஒரு கிரியையும் இல்ல, நிஷ்கிரியமான தத்துவம் ஜெகத்காரணமாக இருக்க முடியாது, ஆகையால் ஹிரண்ய கர்ப்பம் தான் ஜெகத்காரணம் அப்படி. இந்த வாதம் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. என்ன நியாய ரட்சாமணியில இரண்டாவது அதிகரணம் ஜன்மாத்யசியத்தகாங்கிற சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது ஹிரண்ய கர்ப்ப ஜெகத்காரணமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு பூர்வபட்சத்தை சொல்லியிருக்கு. அதே விதமாக ஜன்மா ஆத்யசியத ஜன்மாதி அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அஸ்யா பிரபஞ்சஸ்யா யதஹா எங்கிருந்து வந்ததோ இப்படின்னு நம்ம பிரிக்க அவர் என்ன பண்ணியிருக்கார், ஜன்ம ஆத்யஸ்தேயத்தஹான்னு பிரிச்சு இந்த ஹிரண்யகர்ப்பருக்கும் ஜென்ம அவரிடத்துல வந்து வருது இப்படின்னு ஒரு பட்சம். அதுக்கு முன்னாலேயே பிரஷ்னோபனிஷத்து இவைகள்லாம் எடுத்துண்டு ஹிரண்யகர்ப்பருக்கு ஜெகத்காரணத்துவம் சொல்லலாமே அப்படின்னு பூர்வபட்சம் சொல்லிருக்க. அதனால இந்த ஹிரண்யகர்ப்பர் தான் ஜெகத்காரணம்னு சொல்ற வாதமானது ரொம்ப நாளா இருக்குன்னு தெரியுது. அந்த வாதமும் சரியில்லை அப்படிங்கிற அறிவர். எப்படி ஏவம் ஹைரண்யகர்ப்பாத் யுதிதமபி ஜகத்காரணம் ந ஆதராகம். ஹிரண்யகர்ப்பர் தான் உலகத்துக்கு காரணம் என்று சொல்லக்கூடியதான வாதம், பிரம்மம் ஜெகத்காரணத்துக்கு ஜெகத்காரணம் இல்ல, அதை விட ஹிரண்யகர்ப்பர் தான் ஜெகத்காரணம், உலகத்தை படைச்சது ஹிரண்யகர்ப்பர் தான் அப்படின்னு சொல்றது இருக்க அந்த வாதமும் ந ஆதராகம், அத ஆதரம் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்றேன், அது இருக்கட்டுமே, ஹிரண்ய கர்ப்பத்துக்கு ஜெகத்காரணத்துவம் ஏன் வர முடியாது, அவருக்கு சக்தி இல்லையா, உலகத்தை படைக்கக்கூடியதான சக்தி இல்லையா, அவருக்கு சாமர்த்தியம் இல்லையா, சக்தி சாமர்த்தியங்கள் இருக்கும் பொழுது பண்ணலாமே அவர், ஏன் வேண்டாம் சொல்றேள் அப்படின்னு கேட்ட. யஸ்மாத் கஸ்ய பிரசூதி ஸ்ருதி பிரதிகதா, அந்த ஹிரண்ய கர்ப்பரே பிறந்திருக்காருன்னு சொல்ற, இப்ப அவரே பிறந்தவர், அதனால அவர் பறவைக்கு முன்னால என்ன ஆச்சுன்னு தெரியாது. அப்ப அவருக்கே சிருஷ்டி சொல்லி இருக்கு, ஸ்ருதி பிரதிகதா, பிறகு க்ளுப்தமாயுர்மிதம் ச, அவருக்குன்னு ஒரு ஆயுஷ் பரிமாணம் சொல்லியிருக்கு, இவ்வளவுதான் அவருக்கு ஆயுஷ். அப்ப அவருக்கு ஆயுஷ் முடிஞ்சு போயிடுதுன்னா உலகம் என்னாருது, பிரளயம் சொல்லி ஆகணும் இல்லையோ, அப்ப வேற இன்னொரு ஹிரண்யகர் பதில் சொல்லி ஆகணும் இல்லையோ. ஆகையால் ஹிரண்ய அனாதியா இருக்கக்கூடியதான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதோ ஒரு ஹிரண்ய கர்ப்பர் தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஆகையால் க்ளுப்தமாயுர் மிதஞ்சா, அவருக்கும் ஆயுசு ஒரு மிதமா இவ்வளவுதான் சொல்லிருக்கு. அத்ய ஜானாதி யோகம் கமயதி சயதோ பிரம்மணோ பிரம்மவாணி, அதோட இல்லாமல் இவருக்கு ஞானாதி யோகம், அவருக்கு ஞானமானது எங்கிருந்து வந்தது அப்படின்னா பரமாத்மா கொடுத்ததனால அவருக்கு வந்தது, ஸ்வதஹா சர்வஜ்ஞத்துவம் இல்ல, அவருக்கு பிரம்மத்தினால கொடுக்கப்பட்டதான ஈஸ்வர கிருதமான சர்வஜ்ஞத்துவம். அஸ்ய ஞானாதி யோகம் கமயதி யதோ பிரம்மத்வோ பிரம்மவாணி, வேதமானது பிரம்மவாணின்னா வேதவாணி வேதங்கள். அது எப்படி சொல்றது, பிரம்மன் தான் அவருக்கு கொடுத்தார்னு சொல்றது. இப்ப பிரம்மமே இவருக்கு சர்வஜ்ஞத்துவம் கொடுத்து சர்வசக்தித்வத்தை கொடுத்து இவர் உலகத்தை பண்றாரு சொல்றதை விட அவரே சொல்லலாமோ அவரே பண்ணலாமோ. இப்ப தத்தேதுத்வேன தத்தேதுத்வே மத்தியே கிந்தேன, இவருக்கு காரணமா இருக்க அந்த பிரம்மமே ஜெகத் காரணம் என்று நடக்கமே ஆனால் நடுவுல இவர் எதுக்கு, இவர் கொடுத்து இவர் வழியாக உலகத்தை பண்றதை விட அவரே தார் பண்ணிட்டு போகலாமே அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வேண்டாம். தஸ்மா பிரம்மைவா. ஆனா நீங்க சொன்னதான சில திருஷ்டி இவைகள்லாம் இருக்கே, பிரம்மன் ஜெகத் காரணம், நிஷ்கிரியமான பிரம்மம் ஜெகத்துக்கு காரணமா எப்படி வரும், காரணத்துவம் எனக்கூடியதான தர்மம் அவரிடத்துல வர முடியாது, இப்படி எல்லாம் சந்தேகங்கள்லாம் கலப்பிருக்கள். அதுக்கு என்ன சொல்றார், மாயா சபலிதம். சுத்த பிரம்மமா இருந்தா அதெல்லாம் நடக்காது. நீ சொல்லக்கூடிய ஜெகத்காரணத்துவ உபலட்சித பிரம்மம் எது இருக்கோ அப்படின்னு ஜெகத்காரணம் என்று ஒரு காலத்தில் கருதப்பட்டது அப்படின்னு அர்த்தம் நிஜமா இல்ல, நீங்க எப்படின்னு நினைச்சேன், அந்த உபலட்சிதமான அந்த பிரம்மம் இருக்க பார்த்தேல அதுக்கு ஜெகத்காரணத்துவம் வரலாம். ஆகையால் மாயா சபலிதம், சபலித்தம்னா விசிஷ்டம்னா மாயோட கூடியிருந்த அந்த ஸ்ரௌதம், ஸ்ரௌதமேகம் நிதானம், அது ஒண்ணுத்தான் காரணம் அப்படின்னு தெரியுதுங்கிறது. இப்ப பாப்போம், ஏவம் ஹைரண்ய கர்ப்பாதி உதிதம் அப்பி, ஹிரண்ய கர்ப்பத்திலிருந்து வந்தானதான இந்த அவரால் ஜெகத்காரணத்துவம் ஜெகத்காரணம், அவர் தான் உலகத்துக்கு உலகத்துக்கு உலகத்தை படைத்தவர், அவர் தான் ஜெகத்காரணம் என்று கூறுவதும் ஆதராரகம். அத மகான்கள் யுக்தியுக்தமாக இல்லாதனால அதை ஆதரிக்க முடியாது. என்ன கஸ்ய பிரசூதி, கஸ்யா கஸ்யான்னு சொன்னா ஹிரண்ய கர்ப்பஸ்யான்னு பிரம்மத்துக்கு கம்னு பேர். அதனால சவ கக்கிம் எத்தத் பதமனுத்தமம், கஹான்னு கூட இருக்க விஷ்ணுவுக்கும் பேரு, ஹிரண்ய கர்ப்பருக்கும் பேரு. கஹான்னு சொன்னா கம் பிரம்மா, கம் பிரம்மா சுத பிரம்மத்துக்கு பேரு. கஸ்யான்னா ஹிரண்ய கர்ப்பஸ்யான்னு அர்த்தம். கஸ்ய பிரசூதி, ஹிரண்ய கர்ப்பருக்கும் அவரும் பிறந்தார் அப்படின்னு சொல்றது. ஸ்ருதிபிர் அதிகதா க்ளுப்தமாயுர் மிதஞ்ச, அதோட அவருக்கு இவ்வளவுதான் சமயம், இவ்வளவுதான் அவருக்கு ஆயுசு அப்படின்னு. நமக்கெல்லாம் எப்படி 100 வருஷம் இருக்கோ அவருக்கும் ஏதோ ஒரு சமயம். அது எங்க சொல்லியிருக்கு, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை தம்ம தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுட்சுர்வை சரணமகம் பிரபத்யே அப்படிங்கிற வசனம் சொல்லு. முதல் முதல்ல சுத்த பிரம்மம் என்ன உண்டு பண்ணிட்டு, ஹிரண்ய கர்ப்பரை உண்டு பண்ணியிருந்தது, அபஞ்சீகிருத பஞ்ச பூதங்களை உண்டு பண்ணியாச்சு, தது அபிமானி சைத்தன்யமாக ஹிரண்ய கர்ப்பர் உண்டானார். அப்புறம் யோ வை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை, அவருக்கு ஓம்காரத்தை உபதேசம் பண்ணினாரா, அவர் அந்த ஓங்காரத்தையே தபஸ் பண்ணிட்டே இருந்தாரா, தபா தபான்னு கேட்டதும் அதுக்கப்புறம் தபஸ் பண்ணியிருந்தா பாகவதாதி கிரந்தங்கள்லாம் இருக்கு. அந்த தபஸ் பண்ணி அந்த ஓங்காரத்தினால விஸ்தாரமாக எல்லா வேதங்களும் எல்லா சாக்கையும் அவர் அடைஞ்சார். ஆகையால் நாம் என்ன இவ்வளவு வேதம், ஒரு வேதத்தை படிக்கிறதுக்கே இவ்வளவு சிரமங்கிறமே, அவைகள்லாம் தபஸ்னாலேயே அவர் அடைஞ்சார். அப்படி அவருக்கு ஓங்காரத்தை சொன்னது யாரு, பரபிரம்மம். தம்மதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம், அப்படி அந்த ஹிரண்ய கர்ப்பரோட யார் சிருஷ்டியாகிறாரோ, இவர் ஹிரண்ய கர்ப்பருக்கு வேதாதிகள்லாம் யார் சொல்லி கொடுத்தாரோ, அப்படிப்பட்டதான் அந்த பரமாத்மா ஆத்ம புத்தி பிரகாசம், நம்ம சரீரத்தையும் புத்தியும் எல்லாத்தையும் விளக்கி கொண்டே இருக்க ஸ்வப்பிரகாசமான சைத்தன்யம் உள்ளூர இருந்துட்டு எல்லாவற்றையும் அட்டஸ்டேஜ் ஒரே சமயம் எல்லாத்தையும் ஒழிக்கிறேன். கொஞ்ச நேரம் மனசை ஒழிக்கிறது, கொஞ்ச நேரம் புத்தியை ஒழிக்கிறது, அதுக்கப்புறம் புலன்களை ஒழிக்கிறது, சில சமயத்துல சரி அப்படியெல்லாம் கிடையாது. அவர் ஒழிச்சா வரும், ஒரு தீபம் வந்தா இந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருளும் அட் அ டைம் எல்லாம் இப்படி ஒழிக்கிறதும் அப்படி எல்லாவற்றையும் ஒழிக்கிறார். நீங்க பார்க்கிற பொருள் எல்லாம் கூட அவர் பார்க்கிறார். என்ன அவர் பார்க்கிறான்னா, அவருடைய ஒளியோட எது எது சம்பந்தம் இருக்கோ அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி ஒரு சர்வஜ்ஞத்துவம் இருக்கு. அப்படி ஆத்ம புத்தி பிரகாசம் முமுட்சுர்வை சரணமகம் பிரபத்யே, அப்படிப்பட்ட அவரை முமுட்சுவா இருக்கக்கூடியதார் நான் சரணாகத்தை அடைகிறேன்னு ஸ்லோகம் சொல்லு. அதே மாதிரி இந்த பிரம்மம் இருக்கார் பார்த்தல, இந்த ஹிரண்ய கர்ப்பர், அவருக்கு ஒரு டைம் லிமிட் வச்சிருக்கு. மனுஷன்னு சொன்னா சதா எப்பொருஷா 100 வயசு நம்ம சொல்றோமோ இல்லையோ, அப்ராக்சிமேட் தான், 100 இருக்கிறது இல்ல, 80 70 எப்பப்போ போறான், இருந்தாலும் 100 ஒரு கூத்து குத்தி மதிப்பா சொல்லி வச்சிருக்கும். அதே போல இந்த பிரம்மத்துக்கு எத்தனை வயசு இருந்தார், த்விபரார்த்த காலம். நம்ம அதே பிரம்மனா த்விதீய பரார்த்தே அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இரண்டாவது பரார்த்தம் அப்படி இருக்கு. இந்த பரார்த்தம்னு சொல்லியிருக்க, இங்க நம்ம சாதாரணமா 100, 1000, 10,000, 1,000,000 முடி போறோமோ இல்லையோ, இதே வழியே கணக்கிட்டு ஒரு கணக்கு சொல்லிருக்க. பரார்த்தம்ங்கிறது தான் அது ரொம்ப பெரிய நம்பரம். அதுக்குமே அது மாதிரி ரெண்டு பரார்த்தங்கள் இந்த ஹிரண்ய கர்ப்பர் இருக்க அப்படின்னு அவருக்கும் ஒரு சமயம் வச்சாச்சு. இப்ப அந்த சமயம் போயிடுச்சுன்னா இந்த ஹிரண்யகர் போயிட்டார், அப்புறம் மறுபடியும் இன்னொருத்தர் வரணும். அப்ப உலகம் இருக்கா இல்லையா, அந்த ஹிரண்யகர் எப்படி ஒவ்வொரு தரம் எந்த ஹிரண்யகர் உலகத்தை உண்டு பண்றார், ஆகியால் இவைகள்லாம் சொல்றதுங்கிறது. ஒரு சாஸ்வதமான ஒரு வியக்தி வந்தா உலகங்கள் வந்துண்டு போயிட்டு இருக்கும், அதை எல்லாவற்றையும் தயார் பண்றவர் ஒரு ஹிரண்யகர் சொல்லணும், அப்படி இல்லையே. ஆகையால் அவருக்கும் ஒரு சமயம் இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு, ஆகையால் அவர் தான் உலகத்தை உண்டு பண்றாரு சொல்ல முடியும். சரி, அதோட அத்திய ஜான அதி யோகம் கமயதிச்சா, இப்பதான் சொன்னேன் ஓங்காரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணினார், அதனாலதான் அவருக்கு ஞானங்கள்லாம் வந்தது. இரண்டு கர்ப்பருக்கு ஞானம் தானா வந்துடல, பிரம்மோபதேசத்தினாலத்தான் வந்தது, அவர் உபதேசம் பண்ணினத்தினால வந்தது. அத்திய ஜான அதி யோகஞ்ச கமயதி, அதனால தப்பு ஒண்ணும் இல்லை. உலகத்துல மனுஷாலே குரு நடத்திருந்து கத்துக்கிறா, அதுக்கப்புறம் ஒரு ஞானம் வருது, அந்த ஞானத்தினால நிறைய காரியங்களை பண்றா. அதனால இன்னொருத்தர் இடத்துல இருந்து ஞானம் வந்ததுன்னு தப்பு இல்லை, ஆனா அந்த ஞானத்தை கொடுத்த அவரே ஜெகத்காரணம்னு சொல்றதை விட்டு விட்டு இவர் ஜெகத்காரணம் சொல்றது சரி, அவ்வளவுதான் சொல்றது. ஞான அது யோகம் கமயதி சையதோ பிரம்மதோ பிரம்மவாணி, பிரம்மத்து நடத்திலிருந்து வந்தது என்று தான் பிரம்மவாணி வேதங்கள் சொல்றது. தஸ்மாத் ஆய பிரம்மைவா, நாங்க சொன்னதான இந்த பிரம்மம்தான், ஏகமேவ அத்விதீயம்னு சொன்னதான பிரம்மந்தான் மாயா சபலிதமுச்சிதம். ஏன்னா அது நிர்குணம் நிஷ்கிரியம் அப்படின்னு சொல்றல, அது எப்படி ஜெகத்காரணமாகும், காரணத்துவங்கிற ஒரு தர்மம் அதுல இருக்கப்படாது. ஏன்னா ஜெகத்துக்கு காரணம்னு சொன்னா காரணத்துவம்னு ஒரு தர்மம் வந்தாச்சு, அந்த தர்மம் வந்துருச்சுன்னா நிர்தர்மகம் பிரம்மான்னு போயிடுது. ஆகையால் நம்ம என்ன சொல்றோம், மாயா சபலிதம் ஸ்வதா, அது ஒன்றும் இல்லை, மாயையோடு கூடி இருக்கும் பொழுது மாய செஞ்சதான ஜெகத்துக்கு அவர் அதிஷ்டானமா இருக்கிறதுனால அவரும் காரணம்னு சொல்லிட்டு இருக்கோம். வசுதா சொல்றது என்ன, பரிணாமி காரணம் இது மாயை தான், அந்த ஜெகத்காரணமா இருக்கக்கூடியதான மாயையானது அவரிடத்துல கற்பிக்கப்பட்டிருக்கு, மாயையானது அவரிடத்துல அத்தியஸ்தமாக இருக்கு. அத்தியஸ்தமா இருக்குன்னா என்ன அர்த்தம், நிஜமா அங்க இல்லைன்னு, எங்க எது இல்லையோ அங்கே அது இருக்கிறதுக்கு அத்தியாசம்னு பேரு. இதுதானே அத்தியாசத்துக்கு லட்சணம் சொன்ன அதஸ்மின் தத் புத்தி, அது இல்லாத இடத்துல அது இருக்குன்னு. அதே போல மாயையானது பிரம்மத்தனிடத்துல இருக்கா போல காட்டு, அந்த மாயத்தான் உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணிருக்கு. ஜெகத்துக்கு பரிணாம காரணம் இது, பரிணாம காரணம் மாய, அந்த மாயையானது பிரம்மத்தனிடத்துல கல்பிக்கப்பட்டிருப்பதனால பிரம்மத்தையும் நாங்க விவர்த்த காதமம்னு சொல்லிருந்தோம். ஓ ஆகியால் மாயா சபலிதம், இத சொல்றதுதான் உச்சிதம். இந்த உச்சிதம்ங்கிற இடத்தினால இரண்ய கர்ப்பருக்கு சக்தி சாமர்த்தியாதிகள் இருந்த போதிலும் அவரை சொல்றதை விட இவரை சொல்றதுதான் ரைட். ஏன் சுவாமி இதுல அவுச்சித்தியம் என்ன இருக்கு, வினிகமக்க காரணம் என்ன இருக்க அப்படின்னு கேட்டேன்னா, ஸ்ரௌதம் ஏகம் நிதானம், வேதமே சொல்லிருக்கு பிரம்மந்தான் ஜெகத்காரணம்னு, வேதமே சொல்லிருக்க அதை விட்டு விட்ட இரண்ய கர்ப்பர ஜெகத்காரணம்னு சொல்றது நியாயம் இல்லை. அதனால ஏகமேவ அத்விதீயம்னு சொல்ற மாதிரி ஏகமான பிரம்மந்தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு, இரண்ய கர்ப்பர ஜெகத்துக்கு காரணம் என்று சொல்றதான ஒரு வார்த்தை இருக்க பார்த்தாலும் அந்த வாதம் அதுவும் சரியில்லை அப்படின்னு. ஏவம் ஹைரண்ய கர்ப்பாதி உதிதமப்பி ஜெகத்காரணம் ந ஆதராகம், யஸ்மாத் எக்காரணத்தினால் கத்தியா ஹிரண்ய கர்ப்பருக்கு பிரசூதி ஸ்ருதி அதிகதா, அவரும் பிறந்திருக்கார்னு ஸ்ருதி சொல்றது, குலுப்த மாயுஹோ மிதஞ்ச, அவருக்கு இவ்வளவுதான் வருஷம் அப்படின்னு வாழ்நாள்னு சொல்லியிருக்கு. அஸ்ய ஞானாதி யோகம் கமயதி, இவர் ஞானம் சாமர்த்தியம் சக்தி இவைகள்லாம் பிரம்மத்தின் இடத்திலிருந்து வருதுன்னு சொல்லிருக்கேன். எதோ பிரம்மத, யார் சொன்னா? பிரம்மவாடி, வேதவாடி. தஸ்மாத் பிரம்மைவ மாயாசபலிதம் உச்சிதம். மாயாசபலிதமான பிரம்மன் தான் ஜெகத்காரணம் என்று கூறுவது சரி. சௌதமேகம் நிதானம் அப்படின்னு ஹைரண்ய கர்ப்ப மதத்தை நிராசம் பண்ணின. அதற்கு பிறகு சரீரமே ஆத்மான்னு சொல்ற மகான்கள் சில பேர் இருக்கார். நாமெல்லாம் கொஞ்சம் வேதாந்தத்துல பிரவேசம் தான். முதல்ல என்ன சொல்றோம், சரீரம் ஆத்மா இல்ல, இந்த சரீரத்தை விட வேற ஒண்ணு இருக்கு. இது மீமாம்சக்கள் சொல்லிக் கொடுத்தா நமக்கு. யஜ்யாகாதைகள் பண்றோம், அல்ல வீட்டில் உட்காந்து காயத்ரி ஜபம் பண்றேன், ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்றேன். இந்த காரியத்துக்கு பலமானது இப்பவே கிடைக்கிறதோ கிடையாது. கடைக்க போறேன், ஒரு பொருளை வாங்குறேன், காசை கொடுத்தா பொருள் கொடுத்துட்டா உங்களுக்கு, அது கூட நம்ம இடத்துல கொடுக்கறது இல்ல. காசு கொடுத்துட்டு போங்க சார், பொருள் பத்து நாள் அனுப்புறம் வருங்கிறான், நீங்க போங்க வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறான். இருந்தாலும் சாதாரணமா நம்ம காசு கொடுத்தா அப்பவும் கொடுக்கறோம். அதே மாதிரி ஒரு கர்மாவை பண்ணியிருந்தா டக்கர பலன் கொடுக்கறாரா? இப்ப இல்ல. அது பிரதிநியத தேச கால ஸ்வபாவசிய, இந்த உலகத்துல என்ன அதுக்குன்னு ஒரு சமயம் இருக்கு. கிருஷி கர்ப்பாதயோ யதான் இன்னொரு இடத்துல, இன்னைக்கே பீஜாவா பண்ணா விதைய விதைச்சில்லையானால் ஒரு பத்து பத்து நிமிஷம் அனுப்பினா மழை வந்துருதா அல்லது பழம் வருதா? இல்லையே, அது ஒரு பத்து மாதம் ஆகும். அதே மாதிரியே நீங்க பண்ணக்கூடியதான கர்மாக்கள்லாம் பழம் எப்ப கொடுக்கறது? ஏதோ ஒரு நாளைக்கு கொடுக்கறது. ஆனா ஒண்ணு நிச்சயம், நிச்சயமாக உங்களுக்கு பலம் வரும். பலம் இல்லையேன்னு மட்டும் யாரும் சொல்லல, பலம் வரும். ஆனா எப்ப வரும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அடுத்த ஜென்மால வரலாம். அப்ப இந்த சரீரம் அடுத்த ஜென்மாவில் இருக்கோ? நிச்சயமா கிடையாது. என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு நாளைக்கு சரீரம் கீழே விழுந்துருச்சு. விழுந்துருச்சுன்னா அது அப்புறம் யாராவது அங்கேயாவது அடுத்துன்னு போய் சரி பண்றாளா? ஒன்னும் கிடையாது, இங்கே எரிச்சு விடுறான். சோ நிச்சயமாக தெரியுது, இந்த சரீரமானது பலத்தை அனுபவிக்கலை. அப்ப சரீரத்தை விட வேறானவர் யாரோ ஒருத்தர் இருக்க, அவர் நம்ம கண்ணுக்கு தெரியல. அவர் தான் பலத்தை, அவருக்கு தான் இந்த பலமானது கிடைக்கிறது அப்படின்னு தெரியும். அப்ப இந்த சரீரத்துல உள்ள இருந்து பண்ற கர்மாவை பண்றவர் ஒருவர், அவரே தான் அடுத்த சரீரத்திலையும் மரணானந்தன் அவர் தான் பலத்தை அனுபவிக்கிறார். ஆகையார் கர்மா பண்றவாருக்கு பலம் இருக்கு, அது இந்த தேகம் இல்லை. ஆகையால் சரீர வியதிரிகமாக ஒரு ஆத்மா இருக்கு, அதுதான் கர்ம பலத்தை அனுபவிக்கிறது, அதைதான் நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கறது மீமாம்சக்காரர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதை நம்ம தான் நீங்க பண்ணக்கூடியதான ஹோமங்கள் ஜபங்கள் பூஜைகள் இது ஏதோ பண்ணிட்டு இருக்கல, இவைகள் சரீர வியதிரிகமாக ஆத்மா இருக்குங்கிறது தெரியும். ஆனா இந்த லோகாயத்திக்காரில் சில பேர் இருக்கார், நாஸ்திக்காள், வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள். ஏன் ஒத்துக்கொள்ளல? ஒத்துக்கொள்ளப்படாதுன்னு இருக்கு, பாபத்தினால அப்படி பேசுறாங்க, தலையில பாபம் இருக்கு, அதனால்தான் வேதத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிற. அதனால அவ என்ன சொல்ற, சரீரம் தான் ஆத்மா. அதனால இந்த சரீரத்தை நன்னா பாத்துங்க, கடனை வாங்கியாவது நெய் சாப்பிடுங்க, சரீரத்தை நன்னா பாத்துக்கணும், சரீரம் தான் ஆத்மா அப்படின்னு சில பேர் சொல்ற. இவால ஒரு பிடி பிடிக்கணும். ஏன் சொன்னோம்னா, ஏன்னா இந்த வாதமானது முதல் முதல்ல நிராகரணம் பண்ணாதான் சரீரம் வியதிரிகமாக ஆத்மா இருக்குன்னு நமக்கு தெரியும். சரீரம் வியதிரிகமாக ஆத்மா இருக்குன்னு நிச்சயமான பிறகுதான் பரலோகத்துக்கு வேண்டியதான கர்மாக்கள் பண்ண முடியும். அந்த கர்மாக்களை ஸ்வதர்மத்தை ஒழுங்கா பண்ணிக்கொண்டே சில நாட்கள் அல்லது சில வருஷங்கள் சில பிறவிகள் பண்ணினாதான் அவனுக்கு சித்த சுத்தி வரும். அந்த சித்த சுத்தியினால ஈஸ்வர பிரசாதம் வந்து அதனால்தான் அத்வைத வாசனை வரும். அத்வைத வாசனை எப்ப வரும்? திடீர்னு வந்துடாது. ஈஸ்வரானுக்ரஹா தேவ பும்சாம் அத்வைத வாசன மகாபய கிருதத்ராணா த்வித்ராணாம் உபஜாயதே அப்படின்னு பல்லாயிரம் பேர்ல ஏதோ ரெண்டு மூணு பேருக்கு வந்தா உண்டுங்கிறார். அது பகவத் அனுகிரகம், ஈஸ்வரானுகிரகம் இருந்தா தான் வரும். ஈஸ்வரானுகிரகம் எப்படி வரணும்? ஸ்வகர்மணா சமபெற்ற சித்தி விந்ததி மாணவ, அவனவன் கர்மாவை பண்ணித்தான் அவர் அடைய முடியும். கர்மாவை பண்ணணும்னா என்ன வேணும்? சரீரம் ஆத்மாங்கிற வாதமானது போகணும். சோ நமக்கு எப்பவுமே சரீரம் ஆத்மா இல்ல, சரீரம் வியதிரிகமாக பஞ்ச கோஷங்களுக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு ஆத்மா இருக்கு. இந்த சரீரமானது அன்னமய கோஷம், அதுக்குள்ள பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அதையும் தாண்டி சர்வாந்தரமாக ஒரு ஆத்மா இருக்க அப்படிங்கிற ஞானம் நமக்கு வரணும். ஆகையால் முதல்ல சரீர ஆத்மவாதத்தை கண்டனம் பண்ணும். சரீர ஆத்மவாதத்தில் தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு லோகத்துல விவகாரங்கள்லாம். நான் வெளுப்பா இருக்கேங்கிறது, நான் குண்டா இருக்கேங்கிறது, நான் வேலை செய்யறேங்கிறது, இவை எல்லாம் சரீராத்மவாதத்தை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம். நான் நான் எதை நீங்க சொல்லிட்டு இருக்க, எல்லா சரீரத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், சரீரம் ஆத்மா இல்ல, இப்படி விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன லோகத்துல யார் எந்த பாஷையில பேசுறாளோ அவளோட நாம அந்த பாஷையில தானே பேசுமா? நீங்க தமிழ் பேச நான் வந்து ஜெர்மன் பேசினேன்னு வச்சுங்களேன், கொத்தர் கொத்தர் புரியாது. சோ விவகாரம் என்னன்னு யார் எந்த யாரோட எந்த பாஷையில பேசணுமோ அவளோட அந்த பாஷை தான் பேசணும். அதே மாதிரியே லோகத்துல இருக்கிறவ தேகாத்மவாதத்தை வச்சுண்டு பேசும் பொழுது நாமும் அந்த பாஷையிலேயே அப்படியே பேசினாதான் விவகாரம் சுலபமா நடக்கும். ஆகையால் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் விவகாரம்னா என்ன அர்த்தம்? தைனந்திகமான நம்ம சரிய நடக்கணுமே ஆனால் அது அப்படி பேசிட்டு இருக்கும். ஆனாலும் இது நகம் இல்ல, சரீர வியதிரிக்தமாக, கரண வியதிரிக்தமாக, பிராண வியதிரிக்தமாக, சர்வாந்தரமாக, அசங்கமாக, ஸ்வப்பிரகாசமாக ஒரு சைத்தன்யம் இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுண்டு அத அப்படியே மனசுல தரிச்சுண்டே இருக்கணும். விவகாரம் பண்ணும் பொழுது லோகத்துல இப்படி இருந்தாலும் அப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு தெரியணும். அதுக்காக முதல்ல தேகாத்மவாதத்தை கண்டனம் பண்ற பாருங்க. கஷ்டி துக்கி ஸ்வஜன்யம பிரபிருதி சுகயுதாபர கசிய ஹேதோ கஸ்மாத் ஆத்யா பிரவிருத்தி தனுரபி ச குதஹ கிம் ந வேத்தி பிரமித்தஹ ஸ்வாபாவ்யம் ஹேது சாம்யே சமமிதி விதிதம் தீப பீஜாங்குராதௌ வைஷம்யம் கர்மஜன்யம் யதி கதசி தனேஹே பூர்வமப்யாத்ம சித்தி. கஷ்டித் துக்கி ஸ்வஜன்ம பிரபிருதி. உலகத்துல பார்த்துட்டு இருக்கோம் சில பேர் பிறந்தண்ணிலிருந்து துன்பம், எப்பவும் இது ஒரு சந்தோஷங்கிறதே கிடையாது. சாதாரணமாக பார்த்தேன்னா நிறைய துக்கத்தை அனுபவிக்கிற பிராணிகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்ப நினைக்கணும் பகவான் நம்மள நன்னா வச்சுட்டு இருக்காருன்னு. அப்பப்ப நமக்கும் துன்பம் வந்தாலும் சில பேருடைய துன்பங்கள் பார்த்தேளையானால் அடையப்ப நம்மளால தாங்க முடியல, அவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறது. ஒண்ணு வேண்டாம், அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, அவளுக்கு என்ன வியாதி, என்ன கருவப்படுறா, என்னென்ன துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான், ரொம்ப கஷ்டம் சொல்ல பார்த்தேன்னா பகவான் ரொம்ப கருணையோட நம்மளை நன்னா வச்சுட்டு இருக்காருன்னு தோணும். அப்படி கஷ்டி துக்கி ஸ்வஜன்ம பிரபிருத்தி. எப்பத்திலிருந்து உங்களுக்கு துக்கம் வந்ததுன்னு பரநிலையிலிருந்து துக்கம் தான் சார். ஏதோ ஒரு கவலை ஒண்ணு ஒண்ணு பின்னால ஒண்ணு வியாதிகள் இருக்கு. மகாபாரதத்துல தர்மபுத்திரர் பார்த்தேல யார்னால் பாண்டவாள் பிறந்தண்ணிலிருந்து துக்கம்தான் இல்லையா? அவர் சுக்கம் பாஷ்யக்காரர் எழுதுற இதிர்ஷ்டிநாதி வந்து, ஆனா பாரதத்துல தெரியல பிறந்தண்ணிலிருந்து எங்கோ காட்டுல பிறந்தார் பாண்டராஜாக்கள். அதான் பாரதத்தில் இல்லையா அவர் பத்தி? ஆமா சுவாமி, அது ஆனதுமே சொர்க்காரோட பருவா விஷயமே இல்லையா இங்க. அதனால அங்கெங்கயோ பிறந்த, கொண்டு வந்து பீஷ்மர் கிட்ட கொடுத்த, அவர் ஏதோ வளர்த்த, ஏதோ பண்ணி விவகாரம் எடுத்தா நடந்தது. ஆனா பிறந்தண்ணிலிருந்து அப்பத்திலிருந்தே துரியோகனோட பீமனுக்கு ஒரே சண்டை தான். தினந்தோறும் வீட்டுல இருந்து விளையாடுறதுக்கு போனா குந்தி என்ன என்ன ஆகும் என்னமோங்கிற ஒரு பயம் தான். அதுக்கப்புறம் அப்படி வந்தது பாதிராஜ்யம் கொடுத்தார், கொஞ்ச நாள் சௌக்கியமா இருந்தா போல இருந்தது அவ்வளவுதான். மறுபடியும் தீவத்தோம்னா மறுபடியும் காட்டுக்கு போறா, எவ்வளவு கஷ்டங்கள் பாருங்க. எல்லாம் வந்து பட்டாபிஷேகமா ஆயிடுத்து, சௌக்கியமா இருக்கார் அப்படின்னா திரும்பி எனக்கு மனசு நிம்மதியிலேன்னு பகவான் வர்றார். இவ்வளவு வந்தாலும் இவ்வளவு துன்பத்துக்கு என்னுடைய ராஜ்ய காட்சத்தானே காரணம், ஆயல் ஒன்னும் புரியல அப்படின்னு ஏதாவது சொல்லுங்கன்னு பகவான் வர்றாரு. கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், குருவா நான் ஃபெயில் ஆயிட்டேன், அர்ஜுனனுக்கு சொன்னேன் எல்லாத்தையும் மறந்துட்டான் மறுபடியும் சொல்லி மறுபடியும் அர்ஜுனே வந்து கேட்டார். ஊர்ல இருக்கவாள் என்ன வந்து கேட்கிற சுவாமி என்ன டவுட், என்ன கீதை சொன்னாரா கீதை சொன்னான்னு எது சொல்லுங்க, எல்லாம் மறந்து போயிட்டேன். யுத்தத்தை மறந்து எல்லாம் மறந்து போயிட்டேன், மறுபடியும் சொல்லுங்க. என்ன டேப் பண்ணி அமைச்சிருக்கேன், மறுபடியும் கொடுக்கறதுக்கு இல்ல அதுக்காக வியாகரம் பண்ணி இருந்தாலும் ஏதோ ஒண்ணு சொல்றேன்னு சொன்ன அதான் உத்தர கீதையா சொல்ற. அதனால நான் சொல்லல, ஒரு பக்தன் இருக்க அவர்கிட்ட அழிச்சு போறது அப்படியும் அழிச்சு போய் 30 நாள் அவர் உத்தரகீதை தான் இப்படி சொன்னது. ஆமா அதுல இருக்க பாஷ்யத்துல இருக்க அது தெரியாது, உத்தரகீதை தான் கேள்விப்பட்டிருக்கேன். கடைசியில் என்னடா பீஷ்மர் 30 நாளைக்கு பாடம் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன வந்தாருக்குள்ள இதா எடுத்து பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டார் வச்சுங்களேன். அது மாதிரி சில வியக்திகளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோமே ஆனால் எப்பவுமே ஒரே கவலை, கவலை இருந்தா தான் ரசிக்கிறது. ராமாயணத்துல ராமன் பாருங்க, முதல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 12 வருஷம் ஏதோ அப்பா கிட்ட இருந்து ஏதோ அதெல்லாம் கத்துண்டு ஏதோ வந்தார். அதுக்கப்புறம் வந்தார் சீதை கல்யாணம் பண்ணிட்டார், வந்தார் இன்னொரு 12 வருஷம் சௌக்கியமா இருந்தாராம். அதுக்குள்ளேயே என்னடா ஆச்சுன்னார், ஊரெல்லாம் போயிட்டு வரணும்னு போனார், புரோகிராம் எல்லாம் பார்த்தார், ஊரெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு வந்து அணியிலிருந்து கவலை பிடிச்சு கொடுத்தவருக்கு என்னடா வியாபாரம், இத்தனை ஆயிடுச்சு ஜனங்கள்லாம் இவ்வளவு அந்த தசரதன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ற காலத்திலேயே அவருக்கு ஜனங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவரால் தாங்க முடியலையா, ஆனால் ஒரே கவலையா இருந்தார்னு சொல்லிட்டு அப்புறம் வாசிஷ்டத்தில் அந்த கதையெல்லாம் போடுது கடைசியில். அப்புறம் என்னாச்சு, அப்புறம் ஆச்சயப்பட்டா விஷயம் ஏதோ நமக்கு தான் வாழ்க்கையில காரியம் ஏதாவது இருந்ததுன்னா யாரோ ஒருத்தன் பிரதிபந்தங்கம் பண்றான்னா, தெய்வாம்ச சம்பூதமா இருக்கிற ராமனுக்கும் பிரதிபந்தங்கம் வரணுமா சொல்லுங்க பாக்கலாம். கைகேயி வந்து ஏதோ வரத்தை கேட்டு அவரை காட்டுக்கு அனுப்பி என்ன தெரியுதுன்னு, ராஜா பிரம்சா வனே வாசா ஒன்னா ரெண்டா சொல்லுங்க பாக்கலாம், சீதா நஷ்டா ககோஹதா இதுசீயம் மம அலட்சுமி. 12 வீட்லயும் சனி பகவான் இருக்காரு அவருக்கு ராமனுக்கு. ஈதிருஷோயம் மம அலட்சுமி என்ன பண்றது, நிர்தகேதபி பாவகம் அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்பட்டதாக தெரியுது. அதுக்கப்புறம் ஏதோ அடுத்து சேதாதியை வந்தார், பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், மறுபடியும் சேதாதியை அனுப்பிச்சுட்டார். அண்ணில இருந்து தூக்கமே இல்லையா அவருக்கு, எத்தனை வருஷம் பரிபாலனம் பண்ணார், 10 வருஷ சகஸ்ராணி 10 வருஷ சதானிச்சா 11000 வருஷம் தூக்கம் இல்லாம மனுஷன் கவலைப்பட்டுட்டே இருந்தார். பகவான் எப்படி சிருஷ்டிக்கிறார், சில பேரை பரந்தண்ணிலிருந்து ஒரே துக்கம் தான், சில பேர் பரந்தண்ணிலிருந்து ஒரே சந்தோஷமா இருக்கான். பாருங்க கஷ்டி துக்கி ஸ்வஜன்ம பிரபிருதி, பரந்தண்ணிலிருந்து துக்கம் சில பேருக்கு, சுகயித அபரஹா சில பேர் சுகத்தோடையே இருக்க, கஷ்ய ஓஹோ சரீரமே ஆத்மான்னு நீ சொல்றதா இருந்தா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு பார்க்கலாம். உலகம் இருக்கு, உலகத்துல எல்லோருக்கும் சரீரம் இருக்கு, ஆனா இந்த சரீரத்துல மட்டும் இந்த ஆத்மா மட்டும் எப்பொழுதுமே துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு, இந்த ஆத்மா எப்பொழுதுமே சுகத்தை அனுபவிச்சுங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லணுமோ உன்னால சொல்ல முடியலையப்ப. கஸ்மாத் ஆத்திய அப்பிரவருத்தி, அதோட இல்ல பிறந்ததுமே அந்த குழந்தை தான் உயிரோட இருக்கணும், பசியை போக்கி கொள்ளணும் அப்படின்னு அம்மாவை பிடிச்சிட்டு ஸ்தன்யபானாதிகள்லாம் பண்றதோ எப்படி தெரிஞ்சது அதுக்கு, நீங்க தானே இப்பதானே சரீரம் ஆத்மாங்கிற அந்த சரீரத்துக்கும் ஆத்யா பிரவருத்தி எதனால வந்தது, நான் உயிரோடு இருக்கணும் எனக்குடையதான எண்ணம் அதுக்கு எப்படி வந்தது சொல்லுங்க. தன்னுரப்பி சக்குத்தகா, சரீரம் இப்படி வந்ததுங்கிற சுவாமி, ஒருத்தர் குண்டா இருக்கார், ஒருத்தர் அழகா இருக்கார், சில குழந்தைகளை பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும், சிறிது பார்த்தா அகோரே பியோ தகோரே பியோன்னு இருக்கும், ஏண்டா இப்படி இருக்குன்னு தோணும், ஏன் அப்படி காரணம் சொல்லுங்க போகலாம். சரீர பித்த குதா கிம் நபித்தி பிரணீத, சரீரம் தானே ஆத்மாங்கிற நீங்க, அப்ப மிருத சரீரமா இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, சரீரம் தானே உங்களுக்கு ஆத்மா, அங்கே சரீரம் இருக்கா இல்லையா, அந்த சரீரம் மரணானந்தரம் ஏன் அறியறது இல்லை, ஏன் இந்த ஒரு நீங்க தான் சரீரம் வியத்திரிகமாக ஒரு ஆத்மா இல்லைங்கிறீள், சரீரமே ஆத்மாங்கிறீள், அந்த சரீரமும் இருக்கு, அப்ப அது ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறது, வரிசையா கேள்வி கேட்கறல, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க பாக்கலாம். ஸ்வாபாவியம் ஹேது சாமியே சமமிதி விஜிதம் தீப பீஜ அங்குராதம், இல்ல சுவாமி எல்லாம் சமமாகத்தான் இருக்கு அப்படியும் ஸ்வபாவம் இது அப்படியும் சொல்லணும்னா, ஸ்வபாவம்ங்கிறது எல்லோருக்கும் ஒன்றாக எல்லா சரீரத்துக்கும் இப்படி இருப்பது ஸ்வபாவம் என்று சமமாக இருக்குமேயானால் இந்த வைஷமியங்களுக்கெல்லாம் எதனால வந்திருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணோம், அவாவா பண்ணினதான கர்மான்னு சொல்லணும், சொல்லாத போனா முடியாது. அப்ப கர்மான்னு சொல்லணும், ஏன்னா எப்ப இப்ப பண்ணலையா கர்மா, இப்ப தானே பிறந்து இருக்கா. அப்ப கர்ம பூர்வ ஜன்மால பண்ணினான்னு சொல்லி ஆகணும். அப்படி ஜெய்தி கத சீஜனே ஒருவாளை இப்படி சொன்னேன், ஏனால் பூர்வம் அப்பி ஆத்ம சித்தி, சரீர வியதிரிகமாக ஒரு ஆத்மா முன்னால போன ஜன்மாவிலேயே இருந்தது அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும். ஆகையால் வெறும்ன சரீரம் ஆத்மான்னு சொல்லக்கூடியதான பதார்த்தங்கள் சரியாக வராது. ஆகையால் சரீரம் ஆத்மாங்கிற பட்சமானது தப்புன்னு சில ஸ்லோகங்கள்னால இதை கண்டனம் பண்ற நேர்பாகம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரி ஓம்.